వకుళావరణం మందే జగతాపరణం మునిం యశ్రుతేరుత్తరం బాటం చక్రే ద్రావిడ భాషయా శ్రీమతే విష్ణు చిత్తార్య మనోనందన హేతవే నందనందన సుందర్యై గోదాయై నిత్యమంగళం శ్రీమతేర్నిజమాతృమునీంద్రాయ మహాత్మనే శిరంగవాసినే భూయా నిత్యశ్రీః నిత్యమంగళం. ద్రవిడోపనిషత్ తాత్పర్య ரத்னாவளியிலே எட்டாம் பத்துக்கு உண்டான குணங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். திருவாய்மொழியிலே எட்டாம் பத்திலே முதல் திருவாய்மொழி தேவிமாராவார் என்று தொடங்கக்கூடிய பதிகம், அதற்கு திதிருஷோகோ திருஷி விஷயம் என்கிற அர்த்தத்தை நாம் திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே அனுபவித்தோம். அதாவது எம்பெருமானை கண்களாலே காண வேண்டும் என்று சுவாமி நம்மாழ்வார் ஆசைப்பட்டார். அதற்கு காரணங்களையும் விபுலமாக இந்த கூட்டிலே அனுபவிக்கப்பித்தோம் கீழ்ப்பகுதியிலே. அதற்கு மேலே எட்டாம் பத்தில இரண்டாம் திருவாய்மொழி நங்கள்வரிவளை ஆயன்காலோ தொடங்கக்கூடிய திருவாய்மொழியிலே நிஸ்பிருகையிலைவ லப்யம் என்ன, அதாவது இதர விஷயங்கள்ல நசை அதாவது ஆசை அது அற்றது என்று சொன்னால் அவர்களாலே அடையக்கூடியவனாக இருக்கிறான் எம்பெருமான். அதை தோழிமார் மூலமாக அறிவித்தாள் பராங்குஷ நாயக்கி. அதாவது தமக்கு இதர விஷயங்கள்ல ஆசை இருக்கிறது போல எம்பெருமான் நினைத்து கொண்டிருக்கிறானோ என்னவோ என்கிற அதிசங்கை தோத்த சுவாமி நம்மாழ்வார் எல்லாம் கிடையாது, இதர விஷயங்கள்ல ஆசை கிடையாது என்பதை எம்பெருமானுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நினைத்தார். அதை நேராக தெரிவிக்காமல் தோழிமார் மூலமாக தெரிவித்தார் என்பதையும் இந்த கோஷ்டியிலே அனுபவிக்கப்பெற்றோம். அதைத்தான் நிஸ்பிருகைரைவ லப்யம் திதிருஷோகோ திருஷி விஷயம் என்பது எட்டாம் பத்திலே முதல் திருவாய்மொழியிலே காட்டப்பட்ட அர்த்தம். அதாவது கண்ணாலே காண வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு கண்ணுக்கு விஷயமாக ஆகிறான். அதை சுவாமி நம்மாழ்வார் ஆசைப்பட்ட முக்கியமா நம்மாழ்வாருடைய நிலை, அந்த நிலையை கொண்டுதான் இந்த அர்த்தங்களை எல்லாம் காட்டியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி வேதாந்த வாசிரியர். அதற்கு மேலே நிஸ்பிருகை ரைவ லப்யம் என்று நசை அற்றவர்களுக்கு எம்பெருமான் அடையக்கூடியவனாக இருக்கிறார் காட்டினார். அதற்கு மேலே எட்டாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி அங்கும் இங்கும் என்று தொடங்கக்கூடிய பதிகம், இந்த பதிகத்திலே சுவானாம் விசேஷ மூக்கியம் என்று தெரிவிக்கிறார் அந்த ஸ்லோகத்துல. அதாவது ஆழ்வார் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிறார். தன கீழே பார்த்தோம் எம்பெருமான் அவன் பாக்கிய சம்சிலேஷத்தை கொடுக்கல சுவாமி நம்மாழ்வாருக்கு. பாக்கிய சம்சிலேஷம் சம்சிலேஷம்னு சொன்னா கூடுறது, பாக்கிய சம்சிலேஷம் என்று சொன்னால் நன்றாக கண்ணை திறந்து பார்த்து அவனை ஆற தள்ளி கொண்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அவனோட அனுபவத்தை செய்வது, அதற்குத்தான் பாக்கிய சம்சிலேஷம் என்று பெயர். அந்த பாக்கிய சம்சிலேஷத்தை ஆழ்வாருக்கு கொடுக்கல. எல்லாமே இந்த திருவாய்மொழி பூராவும் எப்படி அமைஞ்சிருக்குன்னா கடைசியில பத்தாம் பத்தில பத்தாம் திருவாய்மொழி பிறந்தார் உயர்ந்து என்று தெரிவிக்கிறாரே நம்மாழ்வார். அது பரியந்தம் பிரத்யட்ச சமானாக்காரமான மானச அனுபவம் என்று காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். பிரத்யட்சத்துக்கு சமமாக இருக்கக்கூடியது சமானாக்காரமான மானச அனுபவம், மனசினாலே ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம், மானச அனுபவத்தை எம்பெருமான் கொடுத்தான். ஆனா ஆழ்வாரோ என்ன ஆசைப்பட்டார்னா கண்ணை திறந்து பார்த்தா எம்பெருமான் பக்கத்துல இருக்கணும், அதை நல்லா கட்டிக்கணும் ஆரிங்கணம் பண்ணி கொள்ள வேண்டும் ஆழ்வார் ஆசைப்பட்டார். ஆனா அது கிடைக்கல. அதைத்தான் எட்டாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழியிலே சுவானாம் விசேஷ மோக்யம் என்ன விசேஷம் விசேஷம் என்று சொன்னால் விட்டு பிரிந்திருப்பது, சம்சிலேஷம்னு சொன்னா கூடுறது விசிலேஷம்னு சொன்னா விட்டு பிரிந்திருப்பது. விசிலேஷ சமயத்திலேயும் எம்பெருமான் மிகவும் போக்யனாக இருக்கிறான் என்கிற அர்த்தத்தை காட்டுகிறார். அது எப்படி சுவாமி விட்டு பிரிந்திருந்தான்னு சொன்னா ஆழ்வார் துடிக்கத்தானே துடிப்பர் என்று சொன்னால் ஆழ்வார் துடிப்பர். ஆனாலும் கூட எப்படி ஏற்பட்டது இந்த எட்டாம் பத்தில மூன்றாம் திருவாய்மொழி சுவானாம் விசிலேஷ போக்யம் என்று தெரிவிக்கிறாரே எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதுல ஈடுபடுகிறார் என்ன தெரிவிக்கிறாரே அது எப்படி சேரும் என்னால் காட்டினார் சுவாமி நம்பிள்ளை நம்முடைய ஈடு முப்பத்தாறாயிரம் அப்படி வியாக்கியானத்திலே கீழே எட்டாம் பத்தில இரண்டாம் திருவாய்மொழி நங்கள் வரிவளை ஆயங்காலோன்ற பதிகத்திலே ஓர் கோ கோவலன் நீளம் நெடுங்கொன்னம் வருவதொப்பான் நான் மலப்பாதம் அடைந்ததுவே என்ன பத்தாம் பாசுரத்துல தெரிவித்தார். கோல நீள நன்னெடும் குன்னம் வருவதொப்பான் நீ எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம். எம்பெருமானுடைய திருமே இருக்கே எவ்வளவு அழகாக சௌந்தர்யத்தோடு எழுந்தருள் இருக்கிறான், எவ்வளவு சௌக்குமாரத்தோடு எழுந்தருள் இருக்கிறான், சர்வாங்க சுந்தரமாக இருக்கிறான். அதுல ஈடுபட்ட சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருமேனி அதை அனுபவித்தாரோ இல்லையோ அதுல மனசு போயிடுச்சு. தான் விட்டு பிரிந்திருக்காரு அதை மறந்தே போயிட்டார் சுவாமி நம்மாழ்வார். திருமேனி அழகு அப்பாடுபடுத்தியது சுவாமி நம்மாழ்வாரை பார்த்தாரோ இல்லையோ, ஐயோ எம்பெருமான் எவ்வளவு அழகோட கூடி இருக்கிறான், அவனுடைய வாத்சல்ய குணம் என்ன, சௌசீரியம் என்ன, சௌலபியம் என்ன, அதற்கு மேலே மேன்மை குணங்கள் என்ன, எல்லாவற்றோடையும் கூடியிருக்கிறான். அதற்கு மேலே அவதரித்த காலங்களிலே எல்லாம் தன்னுடைய அழகை வாரி வாரி எடுத்து எல்லோருக்கும் காட்டினாடே கோதூளி தூசரித்த கோபல கேசவேஷம் கோபால ஸ்தானகஷதை அனுகன்யமானம் என்ன, அவனுடைய மயில் தோகை மயில் தழை பீலியை அணிந்து கொண்டு எம்பெருமான் பசுக்களை எல்லாம் மேய்ப்பதற்காக புறப்பட்டானே என்ன அழகு, என்ன அழகு எல்லாம் வாசாம கோச்சரமாக இருக்கக்கூடியது அவனுடைய அழகு. அதை அனுபவித்தார் சுவாமி நம்மாழ்வார். அனுபவித்தோடனே இப்படி பிரயோஜனாந்தர பரர்கள் ஏதோ இத்தர பிரயோஜனங்களை எல்லாம் ஆசைப்படக்கூடியவர்கள் பிரயோஜனாந்தர பரர்கள் பரர்கள்னு சொன்னா எம்பெருமானிடத்துல இது வேணும் அது வேணும்னு கேட்டது. எம்பெருமானிடத்துல நீயே வேண்டும் என்று கேட்காமல் வேற இத்தர லௌகிகமான பதார்த்தங்களை எல்லாம் கேட்டது அவர்கள் பிரதிகூலர்களாகவும் இருக்கிறார்கள் எதிரம்பு போக்கிறார்கள். எம்பெருமானுக்கு காரியம் முடிஞ்சதுன்னு சொன்னா கவிழ்ந்து இருக்கிறான். காரியம் பண்ணணும்னு சொன்னா எம்பெருமானிடத்துல தலைய தொங்க போட்டு வரா, சேவிச்சுட்டு வரா, வணக்கத்தோட வரா, ஆனா எம்பெருமான் காரியத்தை முடித்தான்னு சொன்னா கவிழ்த்தருப்பேன்னு சொல்றா, எதிரம்பு போக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்களோட இந்த நிலத்துக்கு எம்பெருமான் வந்து சேர்ந்தானே, இப்படி உலாவுகிறானே, தனியே உலாவுகிறானே. அர்ச்சாவதாரங்கள்ல எத்தனை திவ்ய வேஷங்கள்ல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார், அதனுக்கு பரிவர்கள் யாருமே இல்லையே, பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் யாருமே இல்லையே, அவருக்கு என்ன தீங்கு ஏற்படுமோ. இந்த ஆழ்வார் வயிறெறிந்து பயப்படுகிறார் இந்த எட்டாம் பத்திலே மூன்றாம் திருவாயில. அதுதான் அங்கும் இங்கும் தொடங்கக்கூடிய பதிகத்துக்கு உண்டான விஷயம் என்று காட்டினார்கள். அதைத்தான் சுவானாம் விசேஷ போக்கியம் பரிந்து பாசனம் பாடுகிறாரே சுவாமி நம்மாழ்வார். விட்டு பிரிஞ்சிருக்கார். விசேஷம் விசேஷம் என்று சொன்னால் கீழே பார்ப்போம், மறுபடியும் தெரிவிக்கிறேன். சம்ஸ்கிருத பதமாக இருக்கிறபடியினாலே விட்டு பிரிந்திருக்கும் காலத்தில் நம்மாழ்வார் எம்பெருமான் அவனுடைய போக்கியத்திலே எப்படி ஈடுபட்டார், விசேஷ போக்கியம் என்று எம்பெருமான் அவனுடைய குணங்கள் அவனுடைய திருமேனி சௌந்தர்யம் எல்லாவற்றையும் எப்படி தெரிவிக்கிறார் என்னால் பிரிந்திருப்பதை மறந்தே போனார். எது மறக்கும்படியா பண்ணிட்டு அவனுடைய அழகு ஆழ்வாருடைய விசேஷத்தை மறக்கும்படியாக பண்ணிட்டு தன்னுடைய அழகிலே ஈடுபட்டு எம்பெருமானுக்கு பரிவர்கள் ஒருவரும் இல்லையே பயப்பட்டார் வயிறறிந்தார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமான் பார்த்தான், போய் ஆழ்வியே ஏன் இப்படி பயப்படுறியே, நமக்கு பரிவதற்கு எத்தனையோ பேர் இருந்தா போய் முமுட்சுக்கள் என்ன, நித்தியசூரிகள் என்ன, முமுட்சுக்கள் முமுட்சுக்கள் என்று சொன்னால் மோட்சத்திலே ஆசை உடையவர்கள் இருக்கிறார்கள், அதற்கு மேலே முக்தாத்மாக்கள் இருக்கிறார்கள். முக்தாத்மாக்கள் என்று சொன்னால் இந்த லோகத்திலிருந்து விடுதலை பெற்று போனவதற்கு போனவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு மேலே நித்தியசூரிகள் இருக்கிறார்கள், அனந்த கருட விஸ்வசேனார்கள் சொல்லக்கூடியவர்கள். எம்பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தாலே அனவர்த்தமும் எம்பெருமானை இடைவிடாமல் பார்த்து கொண்டு அவனுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறையும் இல்ல போய் சுவாமி நம்மாழ்வாரு. அதனால ஏன் பயப்படுறேன், அஞ்ச வேண்டாம் என்ன, ஆழ்வாருடைய அச்சம் தீரும்படியாக எம்பெருமான் காட்டி கொடுத்தான். ஒருவாறு அச்சம் தீர்ந்தது சுவாமி நம்மாழ்வாருக்கு. அதைத்தான் இந்த எட்டாம் பத்தில மூன்றாம் திருவாய்மொழியிலே பார்க்கிறோம். ஆளுமாளார் ஆழ்வும் சங்கம் சுமப்பாரதாம் வாழும் பெண்ணும் கொண்டு மின்சல்வார் மத்தில்லை. எம்பெருமானே அப்படி நீ ராமனாக அவதரித்தாயே, அதற்கு மேலே உன்னுடைய திவ்யாயுதங்கள் அதெல்லாம் நீயே சுமந்து கொண்டு நிற்கிறாயே, யாருமே இல்லையோ உனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு என்ன ஆழ்வார் தெரிவித்த. ஆழ்வாருக்கு ஆசை என்னன்னா எம்பெருமான் ஆழ்வார அழைக்கணும், போய் ஆழ்வி இந்த வார இந்த திவ்யாயுதங்கள் சங்க சக்கரங்களை எல்லாம் நீ ஏந்தி கொண்டு கைங்கரியம் பண்ணும் என்ன, ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கைங்கரியத்தை நியமிக்க வேண்டும் என்ன ஆழ்வாருக்கு ஆசை. அந்த ஆசையோட தெரிவித்தார் ஆளுமாளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தான் வாழும் உள்ளும் கொண்டு பிஞ்சல்வார் மத்தில்லை என்ன ஆழ்வார் தெரிவித்தார். ராமாவதாரம் பண்ணினான் பெருமான். ராமனாக அவதரித்த காலத்திலே வாளும் வில்லும் கொண்டு இந்த வாளையும் அதே போல வில்லையும் ஏந்தி கொண்டு அயோத்தியிலிருந்து புறப்பட்ட காட்டுக்கு போனா எல்லாருக்கும் தெரிந்த வித்தாந்தம் தான். அப்பொழுது பின்தொடரக்கூடியவர்கள் யாருமே இல்லையே, பிஞ்சல்வார் யாருமே இல்லையேன்னார் சுவாமி நம்மாழ்வார். இந்த எட்டாம்பத்தில மூன்றாம் திருவாயுமையில ஒரு பாசுரத்தில் எம்பெருமான் அழியே மத்த நேரம் போல நீரும் பாசனம் பாடுறீரே, லக்ஷ்மணன் தான் பின்னால வந்தானே, அப்படி இருக்கிறச்சே பிஞ்சல்வார் யாருமே இல்லையேன்னு சொல்றீரே, நியாயமா? என்ன ஸ்ரீராமாயணம் தெரியாதா, மறந்து போயிட்டா, அப்படி பாசனம் பாடுறீரே என்ன எம்பெருமான் கேட்டான். கேட்ட உடனே நம்மாழ்வார் தெரிவித்தார், எம்பெருமானே நன்னா பாசுரத்தை கவனிச்சு கேளு, மத்த பேரை போல நீயும் பாசுரத்தை கேட்காது. என்ன சொல்லியிருக்கேன், பிஞ்சல்வார் மத்தில்லைன்னு சொன்னேன், லக்ஷ்மணனை தவிர யாரும் இல்லை. என்ன அர்த்தம் பண்ணி காட்டினார் சுவாமி நம்பிள்ளை, தம்முடைய வீடு 36,000 படியில இப்படி யாருமே இல்லையே. என்ன ஆழ்வார், அவர் பயப்பட்டார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, குடியார் மாடா கோழுரகத்தும் புளிங்குடியும் மடியாதுன்னே நீ துயர்நேரி மகிழ்ந்ததுதான், அடியாரல்லல் தவிர்த்தாசவோ அந்நேரிப்படித்தான் இன்று தாவி ஆசவோ பணியாயே என்று தெரிவித்தார். மற்றொரு பாசுரத்துல இதே பதிகத்துல குடியார் மாடா கோழுரகத்தும் புளிங்குடியும் திருக்கோளூர்னு சொல்லக்கூடிய திகதேசம் வெக்தமானது. எம்பெருமான் நிக்ஷேப திரவியமாக எழுந்தருளி இருக்கிறார், எடுத்த பேராளன் என்று கொண்டாடப்படுகிறானே நந்தகோபன், அதே போல புடை எடுத்த பேராளனாக எம்பெருமான் நிக்ஷேப திரவியமாக பிடத்திலே சேவை சாதிக்கிறான், சைன திருக்கோலத்திலே சேவை சாதித்துக் கொண்டு எழுந்தருளி இருக்கிறான், படுத்திருக்கான். அதே போல திருக்குளிங்குடின்னு சொல்லக்கூடிய திகதேசத்திலே எம்பெருமான் காய்ச்சல வேந்தராக சேவை சாதிக்கிறான் விடத்திலே சைன திருக்கோலத்திலே எழுந்தருளி இருக்கிறான், படுத்திருக்கான். அவ்விடத்திலேயும் கூட இப்படி எத்தனையோ திகதேசத்திலே எம்பெருமான் சகித்திருக்கிறான். தெரிவித்தார்னா கொடியார் மாட பெருமானே அப்படி ஆடாமல் அசையாமல் சயனித்துக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய திருமேனியில பாட்டம் ஏற்பட்டதா, எல்லாரும் லோகத்துல படுத்துட்டு இருக்கான்னு சொன்னா இடது பக்கம் வலது பக்கம் திரும்பி திரும்பி படிக்கிறார்கள், ஆனா எந்த அசையும் இல்லாமல் இப்படி சயனித்திருக்கிறாயே, வட்டாரங்கள்லாம் பண்ணினாயே, அதனாலே உடம்பிலே சிரமம் ஏற்பட்டதா திருமேனியிலே, அந்த சிரமத்தின் காரணமாக ஆடாமல் அசையாமல் சயனித்திருக்கிறாயோ, படுத்ததுதான் படுத்துண்ட கொடிய மறைச்சு வச்சுட்டாவது படுத்துக் கொள்ள கூடாதா என்ன ஆழ்வாருக்கு அபிப்பிராயம் வேணும். எதனாலேன்னா இப்படி கொடிய நன்னா கட்டிண்டு எல்லாரும் பார்க்கும்படியா எம்பெருமான் சயனித்திருக்கிறான்னு சொன்னா சத்ருக்கள் விரோதிகள் வெகு தூரத்திலிருந்து பார்த்தாலே எம்பெருமான் எங்கே இருக்கான்னு தெரியும், அவள்லாம் வந்து அவளால உனக்கு ஆபத்து ஏற்பட்டா என் செய்வதுங்கிற அபிப்பிராயத்தோட ஆழ்வார் பயத்தோட பாசுரம் பாடினார். எல்லாம் காரணம் என்ன என்னால் விஸ்லேஷ தசையிலும் கூட எம்பெருமானை விட்டு பிரிந்த காலத்திலேயும் கூட எம்பெருமானுடைய திருமேனி அழகு அவன் போக்யனாக இருக்கிறானே, அதைத்தான் விஸ்லேஷ போக்யம் என்ன இந்த திரமிடோபனிஷத் தாத்பர்ய நத்னாவளியிலே நாம் பார்க்கிறோமே, அதைத்தான் இவ்விடத்திலே காட்டினார். அந்த பயமெல்லாம் தீரும்படியாக எம்பெருமான் எல்லாவற்றையும் காட்டி கொடுத்தான். கொடுத்த உடனே சந்தோஷத்தோட பாசுரம் பாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அது எதுன்னா எட்டாம் பத்திலே நாலாம் திருவாய்மொழி வார்கடா வருவி தொடங்கக்கூடிய பாசுரம், சந்தோஷத்தோட பாசுரம் பாடுறாருன்னு எப்படி தெரியறதுன்னா சுவாமி நம்பிள்ளை நம்முடைய 236,000 படியிலே தெரிவித்தார். இயல் தலைப்பிலே காணலாம் என்ன அந்த பாசுரத்தினுடைய இயல் சப்தம் இருக்கு, சப்தத்திலேயே நாம் பார்க்கலாம் ஆழ்வார் சந்தோஷத்தோட பாசுரம் பாடுகிறார். படிகத்தையே எப்படி அனுசந்தானம் பண்ண வேண்டும்னா வார்கடா வருவியானமா மலையின் மறுப்பினை கோடிருட்டுருட்டி உருவழ்தின் பாகம் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை கொண்டு சூழ்வரன் மேது ஒரு கடாரசரு புறக்கிடமாட காலக்ஷேபங்களிலே தெரிவிப்ப காரணம் என்னன்னா இவருடைய பயமெல்லாம் தீரும்படியாக கெடும்படியாக எம்பெருமான் தன்னுடைய அழுவே ஏன் பயப்படுறீர்கள், ஓய் எல்லாரும் இருக்கிறார்கள், எனக்கு நித்தியசூரிகள் இருக்கிறார்கள், முக்தாத்மாக்கள் இருக்கிறார்கள், மும்சுக்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான தெய்வமார்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் எனக்கு கைந்தரியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், அதனால எந்த கவலையும் வேண்டாம் தெரிவிக்க சந்தோஷத்தோட பாசுரம் பாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அதைத்தான் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே சுவாமி விஸ்லேஷ போக்யம் என்ன எட்டாம்பத்தில மூன்றாம் திருவாயுமே அங்குமிங்கும் என்கிற பதிகத்தில தெரிவித்து அதற்கு மேல எட்டாம்பத்தில நான்காம் திருவாயுமொழியிலே ஸ்ருத விஹித சமக்ரத்த பூதின் சகாரிகி என்று தெரிவித்தார். அதாவது ஆசிரிதர்களுக்கு சமஸ்தமான தன் விபூதிகளை உடையவனாக எம்பெருமான் சேவை சாதிப்பான். தன்னையே ஆசிரித்தவர்கள் ஆசிரித்தர்கள் ஆசிரித்தர்கள் என்று சொன்னால் எம்பெருமானுக்கு மிகவும் வேண்டியவர்கள் கிருஷ்ணாச்சரையாக கிருஷ்ண பலாக கிருஷ்ண நாதாஷ்ட பாண்டவாக என்று பாண்டவர்கள் எம்பெருமானையே பற்றியிருந்தார்கள். அவர்களுக்காக காரியம் பண்ணினார். அதே போல பரம ஆப்தராக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார், ஆசிரிதராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் தன்னுடைய விபூதிகளை எல்லாம் உடையவனாக சேவை சாதித்தான். அதைத்தான் வார்கடாவிருதி என்கிற பதிகத்தில எட்டாம்பத்தில நாலாம் திருவாய்மொழியில காட்டினார் சுவாமி நம்மாழ்வார். போவோம் எப்படி பண்ணினான்னா, எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த காலத்துல குலையாதியிடம்னு சொல்லக்கூடிய ஒரு யானை, இந்த யானையை நிறுத்தி வைத்திருந்தான். பெரிய தனுர் யாகம் விற்பெரு விழா, அந்த விழாவை நடத்தணும்னு கம்சன் நினைத்தான். எதுக்காகன்னா மருமகன்களாக இருக்கக்கூடிய கண்ணன் என்ன, அதே போல நந்திமூர்த்த பிரான்னு சொல்லக்கூடிய பலராமன் என்ன, ரெண்டு பேரும் வரணும். ரெண்டு பேரையும் அந்த தனுர் யாகத்தில விற்பெரு விழவிலே அவளை கொண்டுட்டு, ஐயோ அந்நியாயமா மருமகன்களே இப்படி போயிட்டேளு, கட்டிந்து அழ வேண்டும் என்று நினைத்திருந்தான். அப்பொழுதுதான் தேரில ஏறிக்கொண்டான். தேரை நடாத்த களத்திலே அக்கூரன் நடாத்த நேராக புறப்பட்டான். மதுரா நகரத்திற்கு திருவாயர்பாடியில் இருந்து வந்து சேர்ந்தான். கண்ணபிரானும் நம்பிமூர்த்த பிரானும் இடத்துல ஆரிய சாந்தம் நடக்கிறான். அதுக்கு என்ன தேரி, அவளும் திருவுடம்பில் பூஷா என்று கூணி கொடுத்த சாந்தை சந்தனத்தை அணிந்து கொண்டான். இடத்திலே புஷ்பத்தை சூட்டிக்கொண்டான், வஸ்திரத்தை அணிந்து கொண்டான். நேராக யுத்தரங்கமாக இருக்கக்கூடிய மல்லரங்கத்துக்கு புறப்பட்டு வந்து சேர்ந்தான். இடத்துல குலையாதியிடம் சொல்லக்கூடிய ஒரு யானையை நிறுத்தி வைத்திருந்தான். கம்சன் என்ன பண்ணினான்னா, அதனுடைய நந்தங்களை பிடுங்கினான். பார்கடா வருவியான மாமலையின் மறுப்பினை கூடியில் துருட்டி தெரிவித்தாரே நம்மாழ்வார் இந்த பதிகத்துல முதல் பாசுரத்துல. அதன் பிரகாரம் அண்ணா தந்தங்களை எல்லாம் பிடித்து இழுத்தா, அப்படியே உண்டா உருண்டு போய் கீழே விழுந்தது அந்த யானையானது. குலையாதியிடம்னு சொல்லக்கூடிய யானையினுடைய தந்தங்களை பிடுங்கினான். அது போய் உருண்டு போய் கீழே விழுந்தது. அதற்கு மேல சாவுர முட்டுக்கர்கள் சொல்லக்கூடிய மல்லர்கள், அந்த மல்லர்களை அவ்விடத்திலே நிற்கும்படியாக பண்ணியிருந்தான் கம்சன். ஒருவேளை இந்த யானை அது தப்பிக்க விட்டுன்னு சொன்னா இவர்கள் கண்ணபிரானையும் நம்பிமூத்த பிரானையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக நிறுத்தி வைத்திருந்தான். இந்த மல்லர்களுக்கெல்லாம் நன்னா தெரியும், கண்ணபிரான ஒரு நாளும் யுத்தத்திலே வீழ்த்த முடியாது என்ன. இருந்தாலும் கூட கம்சன் அவன் கையால சாகிறத காட்டிலும் கண்ணன் கையால சாகிறதே மேல் என்று நினைத்தார்கள். அதனால அகமகமிக்கையாக நான் முன்னே நான் முன்னே என்று வந்தார்கள். அவர்களை எல்லாம் அக்காலத்திலே அடித்து வீழ்த்தினான் கண்ணன் எம்பெருமான். போர்கடா அரசர் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை தகர்த்த ஊர்கொள் தின்பாகும் வீழ்ச்சிக்கு அரங்கின் மல்லரை கொண்டு சூழ்பரன் மேல் போர்கடா அரசர் புறக்கிடா என்ன, சானூர முஷ்டிக்கர்கள் சொல்லக்கூடிய மல்லர்கள் அந்த மல்லர்களை எல்லாம் அடித்து வீழ்த்தினா. அதற்கு மேல எத்தனையோ பேர் பெண்கள் உபரிகையிலிருந்து எல்லோரும் கண்ணபிரானை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த காரியத்தை எல்லாம் எம்பெருமான் பண்ணினான். அதற்கு மேல கம்சன் அவனையும் கொன்னான் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம், விருத்தாந்தம் பார்க்கிறோம். அவனுடைய வார்த்தையெல்லாம் அவன் விஷயத்திலே போகும்படியாக பண்ணினான். பொய்யும் போலேயும் கட்டின் ஓன அழனும்னு கம்சன் நினைத்தான். கண்ணபிரான் செத்த பிற்பாடு கம்சன் அவன் மறித்து போனான். ஐயோ மாமா அநியாயமா இப்படி போயிட்டேயே என்று கண்ணபிரான் அக்காலத்திலே அழுதான் என்று பொய்யும் போலே அழுதான். இது ரசமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு அர்த்தம். இப்படி எம்பெருமான் காரியத்தை பண்ணினான். சீர்கொள் சித்தாய் என் திருச்செங்கண்ணூரில் திருச்சித்தார் எங்கள் செல்சார்வே. இப்போது அந்த எம்பெருமான் தான் திருச்செங்கண்ணூரில் திருச்சித்தாத்துல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான், சேவை சாதிக்கிறான். இப்படி எம்பெருமான் தன்னுடைய விபூதிகள் எல்லாம் உடையவனாக ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான், சேவை சாதித்தான். அதைத்தான் ஸ்ருத விஹித சமக்ரத்வா என்று தெரிவித்த வேதாந்தாச்சாரியர் தமிழோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில. இது எட்டாம் பத்தில நாலாம் பதிகத்துக்கு உண்டான விஷயம். அதற்கு மேல எட்டாம் பத்தில ஐந்தாம் திருவாய்மொழி, அது மாயக்கூத்தாவாமனான்னு தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்துக்கு உண்டான அர்த்தத்தை தெரிவிக்கிற சுவாபேட்சா சவ்யபேட்சம் என்ன, இந்த எட்டாம் பத்தில ஐந்தாம் திருவாய்மொழி அது ஆழ்வாருடைய நெஞ்சாரல் இருக்கிறதே, அது பேச்சுக்கு நிலமல்ல என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதை போல மாயன் வடிவழகை காணாத வல்விடாயாய் அதர மிஞ்சி அழுதலத்தும். என்ன சுவாமி மனபாரமாமன்கள் தம்முடைய திருவாய்மொழி நூத்தந்தாதியில இந்த பதிகத்துக்கு பாசுரம் இடுகிறார். மாயன் வடிவழகு, எம்பெருமானுடைய வடிவழகிருக்கே அதை காணவாராய் காணவாராய்ன்னு காணவாராயே என்ன தேவிமாராவார் திருமகள் பூமி என்கிற பதிகத்திலே அழைத்தார் சுவாமி நம்மாழ்வார் என்னும் பார்த்தோம். அதற்கு மேல எம்பெருமான் ஒருவாறு சமாதானப்படுத்தினா எட்டாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி அவருக்கு பயம் ஏற்பட்டது. இப்படி எம்பெருமான் இந்த நிலத்துக்கு வந்து சேர்ந்தானேன்னு பயம் ஏற்பட்டது. ஏன் பயப்படுறீர், ஏன் அஞ்சுகிறீர், ஆழ்வீர், அதான் ஒரு பயம் வேண்டாம் என்று தன்னுடைய விபூதியெல்லாம் காட்டி கொடுக்க சந்தோஷத்தோட எட்டாம் பத்திலே நாலாம் திருவாய்மொழியை பாடினார் சுவாமி நம்மாழ்வார். ஆனாலும் கூட ஆழ்வார் திருச்செய்ய கமலக்கண்ணும் செவ்வாயும் செவ்வடியும் செய்ய கையும் திருச்செய்ய கமல உந்தியும் செய்ய கமலமார்பும் செய்ய உடையும் திருச்செய்ய முடியுமாறவும் படையும் திகழவன் சிந்தை உடானே என்று எட்டாம் பத்திலே நாலாம் திருவாய்மொழியில தெரிவித்தார் எம்பெருமான். அவன் கமலக்கண்ணனாக இருக்கிறான், மேலே சிவந்த அதரத்தோட வாயோடே கூடியிருக்கிறான், சிவந்த திருவடிகள் தாமரை போல சிவந்திருக்கிறது, அதற்கு மேலே எல்லாமே தாமரையாக இருக்கிறது, அவனுடைய கை என்ன, அதுக்கு அவன அதற்கு மேலே அவனுடைய திருவுந்தின்னு சொல்லக்கூடிய திருநாபி என்ன, அதற்கு மேலே அவனுடைய திருமார்பு என்ன, பெரிய விராட்டியார் நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருமார்பு என்ன, அதற்கு மேலே அவனுடைய திருமுடி என்ன, எல்லாமே பரம போக்கியமாக இருக்கிறது. என்ன உள்ளம் பூடித்தது ஆழ்வாருக்கு, உடல் பூடித்தது வடிவழகை அனுசந்தித்த காலத்திலே. அதனாலே கண்ணார கண்டு மறுபடியும் பாக்கிய சம்சலேஷம் கீழே மறந்திருந்தார்னு பார்த்தோம் ஐயோ எட்டாம் பத்துல மூன்றாம் திருவாய் மொழியிலே சுவாணாம் விசேஷ போக்யம் என்ன பிரிந்திருக்கும் காலத்திலேயும் கூட எம்பெருமானோடைய வடிவழகை பார்த்தவாறு அவர் மறந்து போனார் அந்த விசேஷத்தைன்னு பார்த்தோம். இப்பொழுது அது மறுபடியும் தலை எடுத்தது, மீண்டும் தலை தூக்கித்து பாக்கிய சம்சலேஷத்தை பெற வேண்டும்னு ஆசைப்பட்டார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமானை கண்ணார கண்டு கழிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டார். ஆனா அது கிடைக்கவில்லை சுவாமி நம்மாழ்வாருக்கு. அதனால மிகவும் கிளேசப்பட்டார், மிகவும் வருத்தப்பட்டார். இந்த கிளேசத்துக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த திருவாய்மொழியினுடைய கிளேசத்துக்கு எந்த திருவாய்மொழியும் ஈடு ஆகவே ஆகாது. இது நிகரற்ற கிளேசம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். இப்படி எம்பெருமானே நீ காணபாராயே, நீ அழகிய திருவயபிஷேகத்தோட வர வேண்டும், அழகிய வழிவோடே வர வேண்டும், வேகம் போலே வர வேண்டும், ஒக்குவம்மான் உருவம் என்ன உள்ளங்குழைந்து நானாலும் தொக்க மேகப்பல் குழாங்கள் காணும் தோறும் தொடவன் நான் தக்காய் வர தமக்காயன் நீரம்பதின் மறு தாழ்ச்சாயா புக்கணல் தேர் தனிப்பாக வாராய் இதுவோ பொருத்தமே என்ன ஆழ்வார் கதறி கூப்பிடுகிறார் எம்பெருமானை பார்த்து. எம்பெருமானே உக்கும் அம்மான் உருவம் என்ன உள்ளங்குழைந்து நானாலும் மேக கூட்டம் இதையெல்லாம் பார்த்தா நான் மறுபடியும் மறுபடியும் முடிந்து பிழைக்கிறேன், எல்லாம் எம்பெருமானை நினைவூட்டுகிறது இந்த பதார்த்தங்கள் எல்லாம், அதற்கு மத்தியத்தே உன்னுடைய தேரை நீ நடத்த வேண்டும். பார்த்தசாரதி எம்பெருமானே புக்க நல் தேர் தனிப்பாக வாரா இதுவோ பொருத்தமே என்ன தெரிவித்தார். அக்காலத்தில பாண்டவர்களுக்காக ஒரு 100 பேர்களை நீ கொன்னாயே, நீ இப்பொழுது வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் என்ன பெரிய புகரோட வர வேண்டும், உதய காலத்து ஆதித்யனை போலே பெரிய புகரோட வர வேண்டும், மேகம் போலே வர வேண்டும், அழகிய வடிவோட வர வேண்டும் என்னெல்லாம் கதறி அழைத்தார். இப்படி இப்படி கூப்பிட்டு எம்பெருமான் வரலையே, நாம் கிளேசத்தோட முடிந்து போம் இத்தனையோ, தாமரணியில் வாசத்தடம் போல் வருவானே, ஒரு நாள் காணவாராயே, காணவாராய் என்னென்னு கண்ணும் வாயும் துவர்ந்து என்று இப்படியெல்லாம் அழைத்தார். இதுதான் எட்டாம் பத்தில ஐந்தாம் திருவாய்மொழியில ஆழ்வார் எம்பெருமானை அனுபவித்த பிரகாரம் என்று காட்டினார்கள். அதைத்தான் சுவாபேக்ஷா சவ்யபேக்ஷம் என்ன அபேட்சித்தார் சுவாமி நம்மாழ்வார். எம்பெருமான் இன்ன இன்ன பிரகாரங்களோட வர வேண்டும் என்ன ஆசைப்பட்டார். அதைத்தான் சுவாபேக்ஷா சவ்யபேக்ஷம் என்ன அபேட்சை ஆசை பிறந்தது சுவாமி நம்மாழ்வாருக்கு. எதனாலே ஆசை பிறந்தது, கீழே வடிவழகை அனுபவித்தார் எட்டாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழியிலே பயம் ஏற்பட்டது, பயப்பட வேண்டாம் ஆழ்வீர்னு எம்பெருமான் தன்னுடைய விபூதியோட கூடின எல்லாவற்றையும் காட்டி கொடுத்தா அதை சேவித்தாரோ இல்லையோ, கண்ணாலே கண்டு எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிற பாக்கிய சம்சலேஷ ஆசை பிறந்தது. ஆனா அது கிடைக்கல, கிடைக்காத காலத்துல எம்பெருமானே நீ வர வேண்டும் வர வேண்டும் என்று அபேட்சித்து கூப்பிட்டு அழைத்தார் சுவாமி நம்மாழ்வார் என்பதைத்தான் சுவாபேக்ஷா சவ்யபேக்ஷம் என்று தெரிவிக்கிறார் எட்டாம் பத்துல ஐந்தாம் பத்துக்கு உண்டான விஷயத்தை. அதற்கு மேல எட்டாம் பத்துல ஆறாம் திருவாய்மொழி எல்லியும் காலையும் தொடங்கக்கூடிய பதிகம், எட்டாம் பத்துல ஆறாம் திருவாய்மொழி அதற்கு
என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்றால் ஸ்வவிதரண பரம் என்று தெரிவிக்கிறார் திராவிட உபநிஷத் தாத்பரிய ரத்னாவளியில். என்ன அர்த்தம்னா, இப்படி ஆசைப்பட்டான்னு சொன்னா எம்பெருமான் தன்னையே கொடுக்கிறான், தன்னையே கொடுப்பதிலே ஆசக்தி உடையவனாக இருக்கிறான் எம்பெருமான், தன்னையே கொடுக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். இப்படி ஆழ்வார் எதுவும் ஆசைப்பட்டார்னு சொன்னா, நாமெல்லாம் பொய்யும் போலையும் வார்த்தை சொல்றோம், நம்மை போலே வா சுவாமி நம்ம ஆழ்வார், கிடையவே கிடையாது, மிகவும் புலம்பி கூப்பிட்டார் அக்காலத்திலே. ஆனா இப்படி ஆழ்வாருக்கு விடாய் ஏற்பட்டது, இது பேச்சுக்கு நிலம் அன்று, விடாய் விடாயின்னு சொன்னா மிகுந்த தாகம். அத போல எம்பெருமானை விட்டு பிரிந்தபடியினாலே ஏற்பட்ட தாகம், நமக்கெல்லாம் இத்தனை விஷயம் அந்த தீர்த்தம் கிடைக்கலன்னா மிகுந்த தாகம்னு சொல்றோம். ஆனா ஆழ்வாருக்கு எப்படின்னா, எம்பெருமானையே தாரக போஷக போக்கியமாக கொண்டிருக்கக்கூடியவர் சுவாமி நம்ம ஆழ்வார். அதனால எம்பெருமானை விட்டு பிரிந்த தாகம், இந்த தாகமானது விடாயானது பேச்சுக்கு நிலமன்று என்று நாமெல்லாம் நினைப்போம். ஆனா உண்மையிலேயே ஆழ்வார் விஷயத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால், ஆழ்வாரை விட்டு பிரிந்த தாகம் அது எம்பெருமானுக்குத்தான் அதிகம், அதுதான் அபரிமிதமானது என்று காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஆழ்வாருடைய தாகம் அதிகமா, எம்பெருமானுடைய தாகம் அதிகமா? அதாவது எம்பெருமானை விட்டு பிரிந்து ஆழ்வார் துடிக்கிறாரே அந்த விடா அதிகமா, அல்லது ஆழ்வாரை விட்டு பிரிந்து எம்பெருமான் துடிக்கிறானே அவனுடைய விடா அதிகமா என்று கேட்டால், எம்பெருமானுடைய விடாய்த்தான் அதிகம் என்று காட்டினார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இப்படி ஆழ்வார் கூப்பிடும்படியா நம்ம விட்டுட்டோமே, நாம் அவனுக்கு உதவவில்லையே என்னை எம்பெருமான் நினைத்தா மிகவும் வருத்தப்பட்டான். இப்பொழுது ஆலோசித்தான், என்ன பண்றது, எப்படி அவருடைய விடாயை போக்குவது என்ன? உடனே சென்று நாம் முகம் காட்டினோம்னு சொன்னா, அனுபவத்தை கொடுத்தோம்னு சொன்னா ஆழ்வார் முடிந்து போயிடுவார். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவத்தை கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தை பொறுப்பித்து பொறுப்பித்து ஆழ்வார் உளராக்கி பரிமாற வேண்டும் என்று நினைத்தான் எம்பெருமான். அதனால 14 ஆண்டு பிரிந்திருந்தானே பரதாழ்வான், அந்த பரதாழ்வானை முதல்ல திருவடியை அனுப்பி வைத்து, அதாவது ஹனுமானை வரவழைத்து, அதாவது முன்னே செல்ல விட்டு, தான் பரத்வாஜ மரிஷியினுடைய ஆசிரமத்திலே இருந்து பிற்பாடு போனா போலேயும், அதே போல பாண்டவர்களுக்காக தூது போகிற போது எம்பெருமான் பிரேம பரவசர்களான விதுர அவர்கள் முதலானோருடைய பிரீத்தியை சாத்மிப்பிக்கைக்கா என்ன பண்ணினான்னா, நேரம் அங்க போனா விதுரருடைய கிரகத்துக்கு, அதற்கு முன்பாக குஷஸ்தலே நிவசதி சச்ச பிராத்தரி ஹேஷ்யதி என்ன, குஷஸ்தலத்திலே தங்கியிருந்து மறுநாள் ஹஸ்தினாபுரத்துக்கு எழுந்தருளினானே, அதே போலத்தான் ஆழ்வார் தம்மோட சம்சிலேஷிக்க வேண்டும், ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுக்க வேண்டும், கலக்கத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தா, அதற்காக முதல்ல பண்ணின காரியம் என்ன என்றால், திருக்கடித்தானம் சொல்லக்கூடிய மலைநாட்டு திருப்பதிகளில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம், இந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமான் எழுந்தருள் இருந்து பிற்பாடு ஆழ்வாருடைய ஹிருதயத்துக்கு வந்து சேர்ந்தால் திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் உருக்கடுத்து உள்ளே உடையும் பிரான் கண்டீர் என்ன தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் இந்த பதிகத்தில. ஆழ்வாருக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது, கிளேசம் ஏற்பட்டது, எம்பெருமானை விட்டு பிரிந்து பாக்கிய சம்சலேஷன் கிடைக்கவில்லையே என்கிற விடாய் ஏற்பட்டது. அதை காட்டிலும் எம்பெருமானுடைய விடாய்தான் அதிகம், ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைத்தான். ஆனா உடனே வந்து சேர்ந்தான்னு சொன்னான், அந்த சந்தோஷம் சாத்மிப்பிக்க ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைத்தான். அதனாலே திருக்கடித்தானத்துக்கு வந்து சேர்ந்தான். அந்த பிரகாரத்தை தான் 8ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழி எல்லியும் காலையும் என்று தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்திலே சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதைத்தான் திருவுள்ளத்திலே கொண்டு சுவாமி வேதாந்தாச்சாரியர் ஸ்வவிதரண பரம் என்று தெரிவித்தார். நடபரணம் என்று சொன்னால் தன்னையே கொடுக்கிறான் எம்பெருமான், இப்படி ஆசைப்பட்டோன்னு சொன்னா தன்னையே கொடுக்கிறான். இப்படி ஆழ்வாருடைய விடாய் அது மிகவும் அதிகமாக இருந்தது, அவருக்கு அனுபவத்தை கொடுக்க வேண்டும், அவர் உவராக ஆகும்படியாக பொறுக்கும்படியாக அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று சாத்மிப்பித்து அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்ன எம்பெருமான் நினைத்து நேராக வந்து சேர்ந்தான் திருக்கடித்தானம் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்துக்கு. அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு ஆழ்வாருடைய ஹிருதயத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அவ்விடத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்கிற அர்த்தத்தை 8ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழியிலே தெரிவித்தார் சுவாமி நம்மாழ்வார். அதற்கு மேல 8ஆம் பத்திலே 7ஆம் திருவாய்மொழி இருத்தும் வியந்த நை என்ன தொடங்கக்கூடிய பதிகம், இந்த பதிகத்துக்கு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஹிருத்கதம் ஸ்பிருஷ்டயந்தம் என்ன, இப்ப எப்படி ஆழ்வார் கூப்பிட்டு அழைத்தார், ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருக்கடித்தானம் என்கிற திவ்ய தேசத்துக்கு வந்து சேர்ந்தான் என எட்டாம் பத்தில ஆறாம் திருவாய்மொழி ஸ்வவிதரண பரம் என்கிற அர்த்தத்தை காட்டினார். தன்னையே கொடுப்பதிலே ஆசக்தி உடையவன் என்பெருமான்னு தெரிவித்து அதற்கு மேலே ஆழ்வாருடைய ஹிருதயத்துக்கு வர வேண்டும், அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ரிக்கதம் ஸ்பிருஷ்டயந்தம் என்ன, ஆழ்வாருடைய விருப்பம் அதிகமா எம்பெருமானுடைய விருப்பம் அதிகமா என்று பார்த்தால் அதை கீழே அனுபவித்தான். எம்பெருமானுடைய விடாய்த்தான் அதிகம் என்ன அனுபவித்தான், ஞானித்து ஆத்மைவ மேமதம் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபாக என்ன, ஞானிதான் எனக்கு ஆத்மா என்ன எம்பெருமான் தெரிவித்திருக்கிறானே, அதனால ஈஸ்வரனை பெறுகை சேதனனுக்கு லாபமா, சேதனனை பெறுகை ஈஸ்வரனுக்கு லாபமா என்ன ஆலோசித்து பார்த்தால் சேதனனை பெறுகை எம்பெருமானுக்குத்தான் பரம லாபம் என்று தெரிவித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதனால ஆழ்வாரை பெறுக அதுதான் பரம பிராப்தியம் பரம லாபம் என்று எம்பெருமான் நினைத்தான். அதற்கு கிருஷி பண்ணக்கூடியவன் யார், அந்த பக்தியை விளைவிக்க கூடிய உழவன் பக்தி உழவன் யார், அதுவும் எம்பெருமான் தான். அதனால இந்த எம்பெருமான் அவனே உதவக்கூடியவனாக இருக்கிறான், தானே அர்த்தியாக தன் பேராக வந்து கலந்தான். எப்படி பார்த்துட்டு இருந்தான் ஆழ்வாரைன்னா, வியாதிக்கு தப்பி பிழைத்த பிள்ளையே ஒரு தகப்பனாரும் தாயாரும் எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டே இருப்பார்களோ அதை போல ஆழ்வாரை பார்த்து கொண்டே இருந்தா ஆழ்வார் நினைத்தார், ஆஹா நாம என்ன நினைச்சோம், எம்பெருமானை அடைவதற்கு நாம் இறக்க வேண்டும் என்று நினைத்தோம், ஆனா எம்பெருமான் இப்படி இறப்பாளனாக வந்து நம்மோட கலந்து நமக்கு அனுபவத்தை கொடுக்கிறானே, இது என்ன ஆச்சரியம், இது என்ன பிரகாரம் என்று மிகவும் ஈடுபட்டு பேசுகிறார் சுவாமி நம்மாழ்வார் எட்டாம் பத்திலே ஏழாம் திருவாய்மொழியிலே. அதுதான் இருத்தும் வியந்தன் மைதன் பொன்னடி கீழென்னு அருத்தித்தனை தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுட பாமனன் தான் புகுந்து எந்தன் கருத்தை விரவித்திருந்தான் கண்டுகொண்டே என்ன ஆழ்வார் நினைச்சிருந்தார், எம்பெருமான நன்னா சேவிக்க வேண்டும், அவனை ஆலிங்கனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்னெல்லாம் ஆழ்வார் நினைத்து கொண்டிருந்தார். எத்தனையோ காலம் நான் அழைத்தேன் இருத்தும் வியந்தன்னை தன் பொன்னடி கீழ் என்ன, எம்பெருமானே அடியேனை நீர் திருவுள்ள முகந்து பண்ண வேண்டியது என்ன, என்னால் என்னுடைய திருவடி தாமரைகள் கீழே நீர் இவ்விடத்தில் இரும் என்ன நம்மை சொல்ல வேண்டும் என்ன அநேக காலம் நாம் நாள்தோறும் எம்பெருமானை பிரார்த்தித்து அவனை கூப்பிட்டு அழைத்தோ அறுத்தி தினைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு இப்படி அழைத்த எம்பெருமான் விஷயத்திலே பொருத்தமுடை வாமனன் தான் புகுந்து மிகவும் பிராவண்யத்தோடே கூடின எம்பெருமான் அவன்தான் வாமன மூர்த்தியாக திருவதாரம் பண்ணினான், அவன் தானே வந்து புகுந்தான் எந்தன் கருத்தையுற என்னுடைய கருத்தை தான் உடையனாக கொண்டான், நான் இப்படி இறப்பாளனாக எம்பெருமானை அழைத்தேன் தான் இறப்பாளனாக வந்து புகுந்தான் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் கருத்தையிட வீத்திருந்தான் கண்டுகொண்டு என்ன வியாதிக்கு தப்பி பிழைத்த பிள்ளை எப்படி தாயார் தகப்பனார் பார்த்து கொண்டே இருப்பார்களோ அதை போல என்னை பார்த்து கொண்டிருந்தான் எம்பெருமான் என்ன எட்டாம் பத்திலே ஏழாம் திருவாய்மொழியிலே தெரிவித்தார் சுவாமி நம்மாழ்வார். அதைத்தான் ஹிருத்கதம் ஸ்பிருஷ்டயந்தம் என்ன இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். ஆசிரிதர்களுடைய ஹிருதயம் அந்த ஹிருதயத்தை எப்போதும் அடைந்திருக்கிறான் எம்பெருமான். எம்பெருமான் சிறியனுடைய சிந்தையுள் நூலகம் தன்னெறியா வைத்தில் கொண்டு நின்னொழிந்தாரே என்ன, என்னுடைய சிந்தை சிறியவனாக இருக்கக்கூடிய என்னுடைய சிந்தையிலே எம்பெருமான் நிறைந்திருக்கிறான் என்ன ஆழ்வார் தெரிவித்த திருவுள்ளத்திலே கொண்டுத்தம் ஸ்பிருஷ்டயந்தம் என்ன இவ்விடத்திலே காட்டினார் திரமிடோபனிஷத் திராத்வரிய ரத்னாவடியிலே. அதற்கு மேல எட்டாம் பத்தில எட்டாம் திருவாயுமி கண்கள் சிவந்து தொடங்கக்கூடிய பதிகம் இவ்விடத்துல தாஸ்யம் துவம் என்ன, தாஸ்யம் அதாவது ஜீவாத்மா எம்பெருமானுக்கே அடிமை என்கிற சேஷத்துவம் இந்த சேஷத்துவத்தை வெளியிடக்கூடிய பதிகம்தான் இந்த எட்டாம் பத்தில எட்டாம் திருவாயுமொழி கண்கள் சிவந்து தொடங்கக்கூடிய பதிகம். அந்த பதிகத்துக்கு சங்கத்தை அருளி செய்கிறார் சுவாமி பிள்ளை சுவாமி நம்பிள்ளை தம்முடைய ஈடு 36,000 படியில கீழே எட்டாம் பத்தில ஏழாம் திருவாய்மொழி இருத்தும்பி அந்துன்ற திருவாய்மொழியிலே சிறியனுடைய சிந்தையுள் நூலகம் என்ன ஆழ்வார் பாசுரம் பாடினான். மிகவும் சிறியவன் நான் சொன்ன உடனே எம்பெருமானுக்கு தூக்கி வாரி போட்டுது, ஐயோ இப்படி ஆழ்வார் சொல்றாரே மிகவும் வளவே உலகு தலையெடுத்து கொடுத்ததுன்னா என்ன பண்றது மறுபடியும் என்ன எம்பெருமான் நினைத்தான். வளவே உலகு தலையெடுத்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம், முதல் பத்திலே ஐந்தாம் திருவாய் மொழி வளவே உள்ளது. இப்படித்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள். வளவே உலகு தலையெடுத்தது, வளவே உலகு தலையெடுத்தது என பல இடங்களிலே உரை ஆசிரியர்கள் உரையிலே காட்டுகிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்னா, ஆழ்வார் வளவே உலகுன்னு சொல்லக்கூடிய முதல் பத்தில ஐந்தாம் திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழியில எம்பெருமானை பார்த்து, எம்பெருமானே உன்னை போய் நான் கள்வன் என்று சொல்வதா? எவ்வளவு பெரியவன் நீ, அறப்பெரியவன். உன்னை போய் திருடன் என்ன நான் சொல்லலாமா? யசோதை பிராட்டி சொல்ல வேண்டிய வார்த்தை, அந்த வார்த்தையை நானா சொல்லுவது? கள்வாய் என்பன் பிணையம் என்ன, நான் உன்னை ஒரு நாளும் பாடமாட்டேன் என்று விலகினார். 6 மாசம் மோகித்தார் என்று நாம் சரித்திரத்தில, பத்துடையறையோர் கெளியவன் என்ன 6 மாசம் மோகித்தார்னு முதல் பத்தில 3ஆம் திருவாய்மொழியிலே பார்க்கிறோம். ஆனா இவ்விடத்துல என்ன பண்ணினார் சுவாமி நம்மாழ்வார்? என்னால் மோகிக்கல, உன்னை பாடமாட்டேன் என்று விலகினார் வளவே உலகு என்கிறார் திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார். எதனாலே பாடமாட்டேன்னு தெரிவித்தார்னா, அறப்பெரியவன் நீ, உன்னை போல நானா பாடுவது, ஒரு நாளும் நான் பாடமாட்டேன் என்று தெரிவித்த உடனே எம்பெருமான் பார்த்தா, எம்பெருமான் சாதுரியமாக பதில் தெரிவித்தா, ஓய் ஆழ்வீர், நான் ஒண்ணு சொல்றேன், இந்த திருவாயர்பாடியில நான் கண்ணனாக பிறந்த காலத்திலே எனக்கு திருவாயர்பாடியிலே இருக்கக்கூடியவர்கள் வெண்ணையை விளக்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன ஏற்படும்? கட்டாய நரகம்தான் சித்திக்கும் என்ன ஆழ்வார் சொன்ன உடனே, அதே போலத்தான் நீ திருவாய்மொழி பாடாமல் போனாலும் அதனாலே மேலே பாடும் நீ தெரிவிக்க, அப்படியா நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய திருவாய்மொழியை இன்னும் மேலே பாடினார் என்ன நாம் விருத்தாந்தம் பார்க்கிறோம். ஆழ்வாருக்கும் அதே போல எம்பெருமானுக்கும் நடந்த சம்வாதத்தை சுவாமி நம்பிள்ளை நம்முடைய 736 படியிலே தெரிவிக்கிறார். இதுக்காக தெரிவித்தேன்னா, இந்த வளவே உலகுன்னு சொல்லக்கூடிய பதிகம் அதுல நைச்சத்தை அனுசந்தானம் பண்ணினார். நான் நீச்சன் நீச்சன் என்கிறதை அனுசந்தானம் பண்ணி சுவாமி நம்மாழ்வார் விலகினாரே. அதே போல இப்பொழுது சிறியனுட சிந்தையுள் என்ன கீழே 8ஆம் பத்தில் 7ஆம் திருவாய் மொழியில தெரிவித்தாரே நம்மாழ்வார், அதை நம்ம கூர்ந்து கவனித்து கேட்டான் எம்பெருமான். ஆழ்வார் விலகி போயிட்டார்னு சொன்னா என்ன பண்றது என்ன நினைத்தான், நினைத்து ஆழ்வார் ஏன் இப்படி சொல்றார், ஆத்மஸ்வரூபம் இவருக்கு தெரியல, அதனாலே தான் இப்படி தெரிவிக்கிறார், ஆத்மாவினுடைய பெருமையை இவருடைய நெஞ்சிலே படுத்த வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்தான். ஆனா ஆத்மஸ்வரூபத்தை காட்டணும்னு சொன்னா ஆழ்வார் இடத்துல போய், அவை ஆழ்வீர் ஆத்மஸ்வரூபத்தை பாருன்னு சொன்ன ஆழ்வார் பார்ப்பரோ? ஒரு நாளும் பார்க்க மாட்டார். ஆழ்வார் என்ன கேவலரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. என் மின்மினி பூச்சியை போல இந்த ஜீவாத்மா இருக்கு, இதை போய் எனக்கு காட்டுறாயே எம்பெருமானே, இதெல்லாம் பார்க்க மாட்டேன் என்று தெரிவிப்பேன். அதனாலே எப்படி காட்டுவது என்ன? எம்பெருமான் யோசித்தான், சாதுரியமாக மிகவும் சாமர்த்தியத்தோட என்ன பண்ணினான்னா, தன்னுடைய அழகை காட்டினான். ஓய் ஆழ்வீர், நம்முடைய அழகை பாரும் என்று கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து உள்ளேவெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர கொண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் 4 தோழன் புனிசாருங்கன் ஒன் சங்கரபால் அழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே என்ன தன்னுடைய அழகை காட்டி பிற்பாடு ஆத்மஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தான். இந்த சேஷத்துவம் தான் ஆத்மாவுக்கு ஸ்வரூபம், சேஷத்துவமே ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபகம் என்கிற அர்த்தத்தை வெளியிடக்கூடிய திருவாய்மொழி தான் 8ஆம் பத்தில் 8ஆம் திருவாய்மொழி. கண்கள் சிவந்து என்ன, இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டது, அதைத்தான் தாஸ்யம் ஸ்வம் என்ன தெரிவித்தார் சுவாமி வேதாந்தாச்சாரியர் நம்முடைய திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே 8ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி கருமாணிக்கமல மேல் தொடங்கக்கூடிய பதிகம், அதுல தஸ்ய நிஷ்டாம், அதுல நிஷ்டை நிஷ்டை என்று சொன்னால் நிலைத்திருப்பது, அது எது என்னால் அனன்யார்க சேஷத்துவம், எம்பெருமானுக்கு அடிமை அண்ணு அவனுக்கே அடிமை என்கிற அர்த்தத்தை அனன்யார்க சேஷத்துவத்தை வெளியிடக்கூடிய பதிகம்தான் 8ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி கருமாணிக்க மலமேல் என்று தொடங்கக்கூடிய பதிகம். இந்த பதிகம் அது அந்யாபதேசத்திலே, அதாவது அந்யாபதேசமாக பார்க்கப்படக்கூடியது. அந்யாபதேசம் அந்யாபதேசம் என்று சொன்னால் மேலெழுந்த வாரியா பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அர்த்தம் கிடைக்கும். சுவாபதேசம் என்று சொன்னால் உள்ளுரை பொருள் என்று தெரிவிப்பார்கள். அது அந்த 8ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி அது தோழி பாசுரமாக அமைந்திருக்கிறது. திருவாய்மொழியில பெண் பாவனையிலே ஆழ்வார் 27 பதிகங்கள் அருளி செய்கிறார். அதுல தோழி, தாயார், மகள் என்கிற மூன்று பாவனையை நாம் பார்க்கிறோம். அதுல தோழி பாசுரமாக அமைந்தது மூன்று பதிகங்கள். அதுல தீர்ப்பாரயாமினின்னு தொடங்கக்கூடிய நாலாம் பத்தில ஆறாம் திருவாய்மொழி ஒரு பதிகம், அதற்கு மேல தோழில் மாமணி மாடம் என்று தொலைவில்லி மங்களத்தை மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பதிகம் ஆறாம் பத்தில ஐந்தாம் திருவாய்மொழி, அதுவும் தோழி பாசுரமாக அமைந்தது. அதற்கு மேல எட்டாம் பத்தில ஒன்பதாம் திருவாய்மொழி கருமாணிக்க மலை, அதுவும் தோழி பாசுரமாக அமைந்தது. இல்ல எப்படி அர்த்தத்தை காட்டுகிறார் என்னால், அக்காலத்துல ஒரு உத்தியானத்துக்கு போனா தோட்டத்துக்கு போனா பராங்குஷ நாய்க்கு கூடவே தோழியும் போயிருந்தாள். அப்பொழுது குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமான் வந்து சேர்ந்தான். ரெண்டு பேரும், அதாவது பராங்குஷ நாய்க்கியும் குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானும் ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்தார்கள், பார்த்தார்கள், அழகிலே ஈடுபட்டார்கள். காந்தர்வ விவாகம் கல்யாணம் அது நடந்து முடிஞ்சுடுச்சு. இது தோழிக்கு மாத்திரம் தெரியும், வேற யாருக்கும் தெரியவே தெரியாது. ராஜாவும் புறப்பட்டு போனா பராங்குஷ நாயகியும் தன்னுடைய கிரகத்துக்கு வந்து சேர்ந்தால் அப்பொழுதோ இந்த பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்ன முரஜம் அறிவித்தார்கள். அக்காலத்துல தாயார் தகப்பனார், பராங்குஷ நாயகியினுடைய தாயார் தகப்பனார் தெரிவித்தார்கள். பார்த்தா இந்த தோழி, ஐயோ என்னடா அது சொல்றா, இந்த செய்தி பெண்ணுக்கு எட்டித்துன்னு சொன்னா அவள் பிராணனை விட்டு விடுவள். அவள் எப்படி இருக்கிறாள், குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமானுக்கே அனன்யாரியாக இருக்கிறாள் இந்த பராங்குஷ நாய்க்கு. அதைத்தான் இந்த பதிகத்திலே முக்கியமாக எடுத்து காட்டினார்கள். அதைத்தான் சுவாமி வேதாந்த வாசிரியரும் தெரிவித்தார், தஸ்ய நிஷ்டாம் தாஸ்யம் ஸ்வம் தஸ்ய நிஷ்டாம் என்று கீழே தாஸ்யம் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது இந்த ஜீவாத்மா என்ன சேஷத்வத்தை எட்டாம் பத்தில எட்டாம் திருவாய் மொழியிலே வெளியிட்டு அதற்கு மேல அதுல ஊன்றி இருப்பது என்ன சொன்னால் நிஷ்டையோட கூடியிருப்பது என்ன சொன்னால் என்ன அர்த்தம் என்னால் அவனுக்கே உரியவள் இவள் என்ன அனன்யார்கை சொன்னால் அனன்யார்க சேஷத்துவம் உக்காரம் இந்த பிரணவத்திலே ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்திலே ஆ ஊ மா என்ன மூன்று பதங்களை நாம் பார்க்கிறோம். அகாரம் அது எம்பெருமானை காட்டுகிறது, மகாரம் ஜீவாத்மாவை காட்டுகிறது, உக்காரம் இந்த மகாரத்தாலே சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மா, அகாரத்தாலே சொல்லப்படக்கூடிய எம்பெருமானுக்கே சேஷப்பட்டவன் சேஷப்பட்டவள் என்பதை காட்டுகிறது அந்த உக்காரம். அந்த அர்த்தத்தை தான் கருமாணிக்க மலமேல் என்கிற பதிகத்திலே வெளியிடுகிறார். இந்த தோழி பார்த்தா, தோழி எப்படி நாம் இதற்கு ஒரு உபாயத்தை வழியே தேடணுமே, பராங்குஷ நாயகிக்கு தெரிஞ்சதுன்னு சொன்ன அவள் உயிரை விட்டுடுவள், தாயார் தகப்பனாருக்கு காந்தர்வ விகாரம் நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இதுதான் நீ ஜாகிரதையா பார்த்த லட்சணமா என்ன நம்மை கோபித்துக் கொள்வர்கள், நம் பேரையும் பழிவரக்கூடாது. அதே சமயத்துல காந்தர்வ விவாகம் நடந்தது என்பதும் இவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ன சாமர்த்தியமா தோழி என்ன பண்ணினான்னா, தாயாரிடத்திலே பராங்குஷ நாயகியினுடைய தாயாரிடத்திலே பெண்ண பார்த்தேடா, அவள் புனையிழைகள் அணிவும் ஆடை உடையும் புதுக்கணிப்பும் நினையும் நீர்மையதன்னு இவக்கிது நின்று நினைத்த பூக்கால் என்ன அவள் அணியக்கூடிய ஆபரணங்கள் என்ன அதே போல வஸ்திரம் என்ன இதெல்லாம் அணிவதை பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு அப்படின்னா தோழி, என்னடி என்ன சொல்ற என்ன சந்தேகமா இருக்கு ஒன்னும் புரியலையே, ஓ தூக்கி வாரி போடுறது ஏதோ ஒண்ணு சொல்றையே என்ன தாயார் சொன்ன உடனே இல்ல இல்ல அவள் உடவையெல்லாம் அணியறத பார்த்தா புதுசா கல்யாணமான பெண் எப்படி உடுத்திக் கொள்ளுவளோ எப்படி ஆபரணங்களை அணிந்து கொள்ளுவளோ அதை போல இருக்கு சொன்னான். என்னடி இப்படி சொல்ற தாயார் சொன்ன உடனே, அது மாத்திரம் இல்ல இவளன் தந்துழாய் கமழ்கள் என்ன நல்ல திருத்துழாய் நறுமணமானது வீசுகிறது, அன்னிமத்தோர் உபாயமன் இவளன் தந்துழாய் கமழ்கள் என்ன திருத்துழாய் நறுமணம் இவள் பேரிலே வீசுகிறது எனக்கு எவ்வளோ சந்தேகமா இருக்கு. ஒருவேளை குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமான் வந்திருக்கணும், ரகசியமானவர்களுக்கு திருமணம் நடந்திருக்குமோ ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பேரில் ஒருத்தர் ஆக ஏற்பட்டிருக்குமோ இன்னும் சந்தேகமாக இருக்கிறது என்ன தெரிவித்து அக்காலத்தில அர்த்தத்தை வெளியிட்டால் தோழியானவள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தேரின அர்த்தம் என்ன என்னால் இவள் எம்பெருமானுக்கே உரியவள் அனன்யாருகையாக இருக்கிறாள் என்பதை அந்யாபதேசத்திலே அர்த்தமாகவும் சுவாபதேசத்திலே அனன்யார சேஷத்வத்தை வெளியிடக்கூடிய திருவாய்மொழி தான் எட்டாம் பத்துல ஒன்பதாம் திருவாய்மொழி. அதற்கு மேல கடைசியா எட்டாம் பத்துல பத்தாம் திருவாய்மொழி அது நெடுமார்க்கடிமை என்ன பாகவத சேஷத்வத்தை வெளியிடக்கூடிய பதிகம். அதைத்தான் ததவத்தியமபி சாபி அஷ்டமே சுவேஷ்டவசியம் என்ன இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்து தலை கட்டுகிறார். அதாவது அந்த அடிமை இருக்கே எம்பெருமானுக்கே அடிமை என்பது எப்பொழுதோ நன்றாக நிலைநாட்டப்படுகிறது. என்னால் அது பாகவத கைங்கரியம், எம்பெருமானுடைய அடியார்கள் பர்யந்தம் செல்ல வேண்டும். ஒருத்தனுக்கு ஒரு சொத்து அது நன்னா நிலைச்சிருக்குன்றத எப்படி தெரிந்து கொள்ளுகிறோம்? என்னால் அது வழி வழியாக வர வேண்டும் என்ன நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் இவ்விடத்துல நம்முடைய காரணிடத்திலே ஒரு மனைவிக்கு ஆசைன்னு சொன்னா அது யார் பர்யந்தம் ஏறிப்பாய்கிறது? என்னால் கணவனுடைய பந்துக்கள், உத்தார், உறவினர்கள், அவர்கள் பேரிலே எல்லாம் ஏறிப்பாய்கிறது. அவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுகிறாள். அந்த கணவனுக்கு மாத்திரம் கைங்கரியம் பண்ணாமல், அந்த வஸ்துவோட மாத்திரம் இல்லாமல், உன்னுடைய சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய வஸ்துக்களிலேயும் பெருகி செல்லுகிறது என்பதைத்தானே நாம் லோகத்திலே பார்க்கிறோம். அதே போலத்தான் எம்பெருமானுக்கு அடிமைன்னு சொன்னா, எம்பெருமானுக்கு கைங்கரியம்னு சொன்னா, எம்பெருமானுடைய அடியார்கள் பர்யந்தம் ஆக வேண்டும் என்கிற அர்த்தத்தை வெளியிடக்கூடிய பதிகம் தான் எட்டாம் பத்திலே பத்தாம் திருவாய்மொழியில் நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் உனைக்கருத வஞ்சித்து தடுமாத்ததிகதிகள் முத்தும் தவிந்த சதுமிணைந்தால் கொடுமாவினையே நவன் அடியாரடியே கொடுந்து வல்லால் விடுமாறென்பதோ என் உலகு விரிணுமே என்ன. இப்படி பகவத் பாகவத ஆச்சாரியர்கள் அவர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பயிலும் சொல்றொழின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பத்திலே ஏழாம் திருவாய் மொழி அவ்விடத்திலேயே பாகவத சேஷத்துவத்தை வெளியிட்டார். ஆனா அந்த பதிகத்துக்கும் இந்த பதிகத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு, வாசி உண்டு. என்ன வாசி என்னால் அவ்விடத்திலே பாகவத சேஷத்துவமே ஆத்மாவுக்கு உத்தேசியம் என்று அவ்விடத்திலே தெரிவித்தார். இவ்விடத்திலே பாகவத கைங்கரியத்தை முக்கியமாக கொண்டு நெடுமார்க்கடிமையிலே வெளியிட்டார் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டினார்கள். எட்டாம் பத்திலே பத்தாம் திருவாய் மொழி அது பாகவத கைங்கரியத்தை வெளியிடக்கூடிய பதிகம். இது எல்லாத்தையும் திருவுள்ளத்திலே கொண்டு தான் சுவாமி வேதாந்தாச்சாரியர் தம்முடைய திரவிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே இந்த எட்டாம் பத்துல பத்து பதிகங்கள், பத்து திருவாய் மொழிகள் என்று பார்க்கிறோமே, ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு அர்த்தத்தை வெளியிட்டார். அதிலே திருஷோகோ திருஷி விஷயம் என்ன, முதல் பதிகம் அதாவது என்னை காண வேணும் என்று ஆசைப்பட்டார் சுவாமி நம்மாழ்வார். கண்ணுக்கு விஷயமாக ஆனான் காணுமாறருளாய், காணுமாறருளாய் என்னென்ன கலங்கி என்கிற அர்த்தத்தை பார்ப்போம். அதற்கு மேலே நிஸ்பிருகைரைவ லப்யம், இதர விஷயங்கள்ல ஆசை அற்றதுன்னு சொன்னா எம்பெருமானை அடைகிறான் ஒருத்தன். அதை வெளியிட்டார் சுவாமி நம்மாழ்வார். நமக்கு இதர விஷயங்கள்ல ஆசை இல்லை என்பதை எட்டாம் பத்திலே இரண்டாம் திருவாயினி நங்கள் வழிவளை ஆயங்காலோ என்கிற பதிகத்திலே தோழி மூலமாக எம்பெருமான் இடத்திலே தெரிவித்தார். அதற்கு மேலே எம்பெருமானை விட்டு பிரிந்தவன் கூட அவனுடைய அழகிலே ஈடுபட்ட சுவாமி நம்மாழ்வார் எட்டாம் பத்திலே மூன்றாம் திருவாயினியிலே அவனுக்கு பரிவர்கள் யாருமே இல்லையே என்ன பயந்து நடுங்கி போன அந்த அச்சமெல்லாம் தீரும்படியாக எம்பெருமான் தன்னுடைய விபூதியையெல்லாம் காட்டினான். அதை எட்டாம் பத்திலே நாலாம் திருவாய்மொழியிலே வார்கடா வருவியிலே வெளியிட்டார் சுவாமி நம்மாழ்வார். எட்டாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி சுவாமாம் விஸ்லேஷ போக்யம், விட்டு பிரிந்திருந்தாலும் கூட விஸ்லேஷ சமயத்திலும் கூட எம்பெருமான் போக்யனாக இருக்கிறான் என்பதை தெரிவித்து அதற்கு மேலே நாலாவது பதிகத்திலே சுதமிவ ஹித சமக்ரத்த பூத்தின் ஷட்டாரிஹி என்ன, எம்பெருமான் தன்னுடைய விபூதியெல்லாம் காட்டி கொடுத்தான் என்பதை தெரிவித்தார். அதற்கு மேலே எட்டாம் பத்துல ஐந்தாம் திருவாய் மொழி மிகுந்த விடாய் ஆழ்வாருக்கு ஏற்பட்டது, எம்பெருமானே வரவேண்டும் வரவேண்டும் என்று அபேட்சை ஆசை ஏற்பட்டது, அதைத்தான் சுவாபேட்சா சவ்யபேட்சம் என்று காட்டினார். அதற்கு மேலே எட்டாம் பத்துல ஆறாம் திருவாய் மொழி எல்லியும் காலையும் என்ன, எம்பெருமான் திருக்கடித்தானத்துக்கு வந்து சேர்ந்தான், எதுக்காக வந்து சேர்ந்தான் என்னால் ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுக்க வேண்டும், ஸ்வவிதரண பரம் என்ன, தன்னையே கொடுப்பதிலே எம்பெருமான் ஆசக்தி உடையவனாக இருக்கிறான் என்று தெரிவித்து அதற்கு மேலே எட்டாம் பத்திலே ஏழாம் திருவாரூரில் எம்பெருமானுடைய விடாய் தான் அதிகம், அவன் எப்படி இருக்கிறான் என்னால் திருக்கடித்தான் அவன் என்னுடைய சிந்தையும் ஒரு கடுத்து உள்ளே உடையும் பிரான் கண்டீர் என்று ஆறாம் பத்திலே தெரிவித்தவர், ஆறாம் பதிகத்திலே தெரிவித்தவர். ஏழாம் பதிகத்திலே எம்பெருமான் வியாதிக்கு தப்பி பிழைத்த பிள்ளையே எப்படி ஒரு தகப்பனார் பார்த்து கொண்டே இருப்பனோ அதை போலே எந்த கருத்தர வீத்திருந்தான் கண்டுகொண்டே என்று ஹிருத்கதம் சுபிஷ்டயந்தம் சிறியனுடைய சிந்தையுள் மூலகம் தன் நெறியா வைத்தில் கொண்டு நின்னழிந்தாரே என்ன, இந்த சிறியனாக இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயத்துக்கு வந்து சேர்ந்தான் என்பதை தெரிவித்தார் எட்டாம் பத்திலே ஏழாம் திருவாய்மொழியிலே. அதற்கு மேலே எட்டு எட்டு ஒன்பது பத்து அதாவது கண்கள் சிவந்து, அதற்கு மேலே கருமாணிக்க மலை, அதுக்கு மேலே நெடுமார்க்கடிமே அதுல தாசியம் துவம் தசிய நிஷ்டாம் தத் அவதம் அபி சாப்பி அஷ்டமே சிரேஷ்ட வசியம் என்ன, முதல்ல தாசியத்தை தெரிவித்தார், அதாவது எம்பெருமானுக்கு அடிமை என்பதை தெரிவித்து சேஷத்துவத்தை தெரிவித்து அதற்கு மேலே அதுல நிஷ்டை நிலை நின்று இருப்பது என்று சொன்னால் அதுதான் அனன்யார்க சேஷத்துவம். அதை 8-ஆம் பத்திரை 9-ஆம் திருவாய் மொழியிலே தெரிவித்து அதற்கு மேலே பாகவத கைங்கரியத்தை வெளியிடுகிறார் 8-ஆம் பத்திரை 10-ஆம் திருவாய் மொழியில. ஆக 8-ஆம் பத்திரை தெரிவிக்கப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் திரவிடோபனிஷத் தாத்பர்ய ரத்னாவளி ஒரு ஸ்லோகத்தை கொண்டு இந்த கோஷ்டியிலே அனுபவிக்கும்படியான நாம் ஒரு பாக்கியத்தை பெற்றோம்.